தென்றல் ஆகஸ்ட் 2012 இதழில் இந்தியா பெங்களூரிலிருந்து ஷைலஜா அவர்கள் எழுதியுள்ள ரங்கதாசி என்ற சிறுகதை போட்டி கதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், போஸ்டன். திருவரங்கம் கோயிலை ஒட்டிய முதல் வீதியான கீழே உத்தர வீதியின் வெள்ளை கோபுர வாசலில் அந்த கார் வந்து நின்றது. எத்திராஜ் பின் இருக்கையை நின்று நகர்ந்து கதவை திறந்து வெளியே இறங்கினார். மாலை நேர காற்று இதமாக வீச ஆரம்பித்தது. ஐயா, இந்த கிழக்கு வாசல் வழியே உள்ளே போனால் அதிக நெரிசல் இல்லாமல் போகலாம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் இந்த வழியில கொண்டு விடுறேன் என்ற அந்த வாடகைக்காரின் டிரைவர் கேட்டதற்கு அதிகமாகவே எத்திராஜ் பர்சிலிருந்து பணத்தை எடுத்து கையில் கொடுக்கவும் அதை கண்ணில் ஒற்றிக்கொண்டான். எத்திராஜ் தலையாட்டினார். அவருக்கு இது ஒரு எதிர்பாராத பயணம். 60 வருஷ வாழ்க்கையில் எதுதான் அவர் எதிர்பார்த்தபடி நடந்திருக்கிறது? எத்திராஜுக்கு ஸ்ரீரங்கம் என்ற ஊருக்குள் நுழைந்ததும் நினைவுகள் பின்னோக்கி போக காரணம் இருக்கிறது. பள்ளி நாட்களில் எத்திராஜுக்கு ஓவியம் வரைவது என்றால் பைத்தியம். கண் காண்பதை விரல் அப்படியே சித்திரமாய் தீட்டும் கலை அவரிடம் 7 வயதிலேயே ஒட்டி கொண்டது. யதார்த்த ஓவிய முறையில் அப்போதே நிறைய வரைய தொடங்கினான் சிறுவன் எத்திராஜ். வீட்டுக்கு யாராவது வந்தால் அவர்களை 10 நிமிஷத்துக்குள் படமாய் வரைந்து விடுவான். பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வீணா பட்டேல் சொல்லுவாள், எத்திராஜ் நீ பள்ளி படிப்பு முடிஞ்சதும் ஓவிய கல்லூரியில சேர்ந்து படிக்கணும், உனக்கு இந்த கலை கைவசமாய் இருக்கிறது. ஆனால் அவருடைய அப்பா இதை ஆரம்பத்தில் எதிர்த்தார். நாமெல்லாம் மிடில் கிளாஸ், நமக்கெல்லாம் படிப்பு தாண்டா நல்லது. வேலை, உத்தியோகம், சம்பாத்தியம்னு கொடுக்கும், இதெல்லாம் பைசா காசுக்கு பிரயோசனம் கிடையாது என்று முனையிலேயே அவர் கிள்ளி ஏறிய முற்பட்டாலும் வெட்ட வெட்ட துளிர்க்கும் மரக்கிளையாய் ஓவிய ஆர்வம் எத்திராஜை டெல்லியில் பேங்க் பணிக்கு சென்ற அந்த 22 வயதில் மாலை நேரத்தில் ஓவிய கல்லூரிக்கு செல்ல வைத்தது. அதற்கு அவன் அம்மா சுசீலாவின் பெருமுயற்சி உதவியது. சுசீலா அந்த நாளிலேயே தமிழ் இலக்கியம் படித்தவள், பாரதியையும் கம்பனையும் கரைத்து குடித்தவள், கலைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவள். அவன்தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானே, இன்னமும் அவனை சின்ன பையன் மாதிரி விரட்டுறீங்க. உங்க சொல்லுக்கே கட்டுப்படணுங்கிறீங்க. ஒவ்வொருத்தன் மாதிரி சிகரெட் சினிமான்னு அலையறானா எத்திராஜ்? அவன் ஆசைக்கு இனியும் தடை சொல்லாதீங்க என்று சற்று இயல்பை மீறியே கணவரிடம் கூச்சலிட்டாள். ஓவிய கல்லூரியில் சேர்ந்தான் எத்திராஜ். சேர்ந்த பிறகுதான் அனாட்டமி பற்றி முழுமையாக அறிய முடிந்தது. கண்களையே அளவுகோலாக வைத்துக் கொண்டு மனித உடலை வரைய கற்றுக்கொண்டான். அனாயாசமாக போர்ட்ரைட்டுகளை வரைந்து தள்ளினான். பிறந்து வளர்ந்தது எல்லாம் வடக்கே டெல்லியில்தான் என்றாலும் எத்திராஜின் அப்பாவுக்கு பூர்வீகம் சேலம், அருகே ஒரு கிராமம். அம்மா சுசீலாவுக்கும் கிருஷ்ணகிரி என்பதால் 2 தாத்தா பாட்டிகளும் உயிரோடு இருந்தவரை அடிக்கடி தென்னக விஜயம் செய்வான் எத்திராஜ். வீட்டில் தமிழ் பேசியதாலும் தமிழ் புத்தகங்கள் நிறைய வைத்திருந்ததாலும் எத்திராஜுக்கு தமிழில் ஈடுபாடு இருந்தது. அம்மாவிடம் நிறைய பாசுரங்களை கற்றுக்கொண்டிருந்தான். தென்னகத்து கோயில்களை பற்றி, அவைகளின் சிற்ப ஓவிய பெருமைகளை பற்றி அம்மா விவரமாய் சொல்லியிருந்தாள். அதனால் தென்னகத்து கோயில்களை பார்த்து வர ஆவலானது. போய் வா எத்திராஜ், பேங்க்ல லீவ் கொடுக்கும்போது யோசிக்காம உடனே புறப்பட்டுடணும். எனக்கு தான் உன் கூட வர முடியவில்லை, அப்பாவுக்கு உடம்பு முடியலே, நான் கூட இருந்து பார்த்துக்கணும், நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா என்று சுசீலா மகனை அனுப்பினாள். மதுரையை முடித்துவிட்டு அந்த பிரமிப்பு அகலாமல் திருச்சி வந்தவனை ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் சித்தி மகன் திவாகர் பிடித்து கொண்டான். ஏய் எத்திராஜா, நீ எங்க இந்த பக்கம்? தாத்தா பாட்டிகள் இறந்து போனதும் 4 வருஷமா நீ சேலம் கிருஷ்ணகிரி பக்கம் கூட வரலையே. ஆமா திவாகர், என்னவோ முடியாமல் போயிட்டது. பிகாம் முடிச்சதும் டெல்லியிலேயே வேலை கிடைச்சிடுது. எனக்கு இப்போ பேங்க்ல வேலை. ஓ வெரி குட், பேங்க் வேலைனா நிரந்தரமான சம்பளம்டா. எனக்கும் ஆசைதான், ஆனா எனக்கு அரியர்ஸ் இருக்கு. உன்னை மாதிரி நான் அழகனும் இல்லை, அறிவாளியும் இல்லையே, அதோட நீ அதிர்ஷ்டக்காரனும் கூட. சரி சரி, திருச்சியில என்ன வேலை விஷயமா வந்திருக்கே? வேலை விஷயமாக ஏதுமில்லை, சும்மா கோயில் பார்க்கத்தான். மலைக்கோட்டை போய் தாய்மானவர் தரிசனம், உச்சி பிள்ளையாருக்கு கும்பிடு போட்டு அப்புறம் ஸ்ரீரங்கம் போயிட்டு மறுபடி மெட்ராஸ் வழியா கிராண்ட் ரங்க எக்ஸ்பிரஸை பிடிச்சு டெல்லிக்கு போகணும். அப்போ சரி, உனக்கு மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம்லாம் நான் சுத்தி காட்டுறேன். திருச்சியில தங்கை வரன் விஷயமா ரயில்வேஸில் ஒர்க் பண்ற ஒருத்தரை பார்க்க வந்தேன், அவர் ஊர்ல இல்லையாம், அதனால உன் கூட கொஞ்ச நேரத்துக்கு சுத்துறேன். எனக்கு ராத்திரி தான் கிருஷ்ணகிரிக்கு போகணும். திவா, உனக்கு எதுக்குடா சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சவுத் பக்கம் வந்தவன் இப்படி கிருஷ்ணகிரி வராமையே போறியே. நீ அம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா தன் அக்காவை, அதாவது உன் அம்மாவை திட்டுவாங்க. இன்னொரு சமயம் கண்டிப்பா வரேன்னு சொல்லு திவா. திருச்சியில் மலைக்கோட்டை மேல் இந்த இயற்கை காட்சிகளை ரசித்த எத்திராஜ் கையோடு கொண்டு போன டிராயிங் உபகரணங்களை அங்கே பரப்பி வைத்தான். மடமடவன வரைய ஆரம்பித்தான். கோயிலுக்கு வந்தவர்கள் எல்லாம் வியந்து பாராட்டி போனார்கள். சிலர் அவனை போட்டோ எடுத்து கொண்டு போனார்கள். அடே அப்பா, அச்சு அசலாய் பார்த்ததை தத்துருவமாய் வரைந்திருக்கிய எத்திராஜ், கலைகளிலே சிறந்தது ஓவியம்தான் சொல்வாங்க. ஓவியத்திறமை உன்கிட்ட அபாரமா இருக்குடா. அடுத்தது ஸ்ரீரங்கம் கோயில் போகலாம் வா. திவாகர் உற்சாகமாய் அவனை அழைத்து கொண்டு போனான். ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் நுழையும் போதே திவாகர் உரத்த குரலில் விவரிக்க ஆரம்பித்து விட்டான். நான் அடிக்கடி வரும் ஊருடா இது, பூலோக வைகுண்டம்டா எத்திராஜ். இங்க எல்லாமே பெரிதுதான். பெரிய கோயில், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய கருடன், பெரிய அவசரம், தளிகை அப்படின்னு சொல் வழக்கம் உண்டு. சேஷராயர் மண்டபத்துல நீ ரசிக்க அபாரமான சிற்பங்கள் இருக்கும், பார்க்கலாம் வா. அங்கிருந்த சிற்பங்களை பார்த்து அப்படியே நெக்குருகி நின்றான் எத்திராஜ். சில மணி நேரம் கல் மண்டபத்திலும் எதிரே மணல் வெளியிலும் அமர்ந்து படங்களை வரைந்தான். அருகில் அமைதியாய் நின்று கொண்டிருந்த வெள்ளி கோபுரத்தின் வரலாற்றை கேட்டபடி கோபுரத்தை அட்டகாசமாய் வரைந்து முடித்தான். அடுத்து உள் ஆண்டாள் சந்நிதியில உள்ள வெளி மண்டபத்திலெல்லாம் சிற்பங்கள் பிரமாதமா இருக்கும், அங்கேயே வாசலில் உட்கார்ந்து வரையலாம். எத்திராஜ் ஆசை தீர எல்லா இடங்களையும் பார்த்து பலவற்றையும் வரைந்து சிலவற்றை மனதில் படம் பிடித்து கொண்டான். திவா, ஸ்ரீரங்கம் கோயில்ல ஏதோ ஆகர்ஷணம் இருக்கு, என்னை இது மறுபடி இழுக்கப் போகிறது என்றான் உணர்ச்சி நிறைந்த குரலில். சரிடா, நீ நிதானமா இன்னும் சிற்பங்களையும் ராமானுஜ சன்னதியில் இருக்கிற ஓவியங்களையும் பார்த்து வா, எனக்கு நேரமானது, நான் கிளம்புறேன் என்ன. திவாகர் விடை பெற்றுக் கொண்டான். எத்திராஜ் உள் ஆண்டாள் சன்னதியில் வாசலுக்கு வந்தபோது கையில் பூத்தட்டுடனும் துளசி மாலையுடனும் ஒரு சீமி எதிர்பட்டாள். 12 வயது இருக்கும். சீத்தி துணியில் பாவாடையும் அதே துணியில் பெரிதான சட்டையும் அணிந்திருந்தாள். உடம்பு ஊசி போல் இருந்தது. பார்வையில் ஏதோ வசீகரம் தெரிந்தது. அண்ணே அண்ணே, துளசி வாங்கி போங்கண்ணே, மழை ரெண்டனாதான் என்றாள் கெஞ்சலான குரலில். கேட்டபடியே எத்திராஜன் கையில் இருந்த பென்சில் ஸ்கெட்ச் ஓவியங்களை பார்த்து விட்டாள். விழிமலர, நீங்களா வரைஞ்சீங்க, ரொம்ப நல்லா இருக்க. அதுலேயும் அந்த குதிரை வீரன் அப்படியே கோவில் உள்ளார இருக்கிற சில போலவே இருக்குதே. அண்ணே, நானும் படம் வரைவேன், வீட்டில் வச்சிருக்கேன் என்றாள் மகிழ்ச்சியான குரலில். அப்படியா? ஆமாம், ஆனால் வீட்டில் நான் வரைய தொடங்கினாலே நான் சாத்து சாத்துவாங்க. ஆனால் அதை தூக்கிற்கு ஓவியம் கேட்குதோ, போடி போய் வெராட்டி தட்டி பூவு பறித்து தொடுத்து வியாபாரம் செஞ்சு 4 காசு சம்பாரிச்சு வாடி என்று திட்டுவாங்க. நான் யாருக்கு தெரியாம கோவில் உள்ள எங்காச்சும் ஓரமா உட்காந்து வரைஞ்சிடுவேன். பாவம். ஆமா, ஏன் உன்னை வீட்டுல திட்டுறாங்க? குழப்பமாய் கேட்டான் எத்திராஜ். அதான் சொன்னேனே, நான் அனாதையாம், குப்பை தொட்டியில கிடைச்சவளாம். ஐயோ பாவம், படிக்கலையா, பள்ளிக்கூடம் போகலையா? போனேன், 5வது வரை படிச்சேன். ஹைஸ்கூல் எல்லாம் அனுப்பலண்ணே, விரட்டி தட்டவும் பூ கட்டவும் தானே நேரம் சரியா இருக்குது. எத்திராஜுக்கு அந்த பெண்ணை பார்க்கவே பரிதாபமாகி விட்டது. படிக்க உனக்கு ஆசை இருக்கா? இருக்குண்ணே. உன் பேர் என்னம்மா? பூங்கோதை. 1 நிமிஷம் இரு, இங்கே வெளியில் கடையில் ஃபோன் இருக்கா? ஊருக்கு எங்கள் அம்மா கிட்ட பேசணும் உன்னை பற்றி. இருக்குண்ணே, தெற்கு வாசலில் கடையில் ஃபோன் இருக்குது, வாங்க கூட்டி போகிறேன். ஒடிசலான உடம்பு, துருத்துருவென்ற கண்கள், சுருட்டையான கேசம். பூங்கோதை விறுவிறுவென முன்னே நடக்க எத்திராஜ் தொடர்ந்தான். போனில் சுசீலா, நல்ல காரியம்டா எத்திராஜா, அந்த சித்திரம் 1000 வைக்கிறத விட ஒரு 7 கல்விக்கு உதவுறதை பாரதி சிலாகிச்சு பாடியிருக்காரே. சென்னையில என் சிநேகிதி ஒருத்தி சமூக சேவகி, நகரில் பிரபல புள்ளி, அவள் கண்டிப்பா நமக்கு உதவுவா. நான் இப்போவே அவகிட்ட விவரம் சொல்லிடுறேன். பூங்கோதையை அவளை வளர்த்தவங்க கிட்ட நல்லபடி சொல்லி சென்னைக்கு கூட்டி போய் சேர்த்துரு. தேவையான பணம் அந்த 7 குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வா, எல்லாம் நல்லபடியா முடியட்டும் அந்த ரங்கன் கிருபேல என்றாள் நிறைவான குரலில். விட்டது சனி என்பது போல பணத்தை வாங்கி கொண்டு பூங்கோதையை வளர்த்தவர்கள் அவளோடு அனுப்பி வைத்தார்கள். சென்னையில் அந்த அனாதை பள்ளியில் பூங்கோதை 6ஆம் வகுப்பில் சேர்ந்தாள். 4-5 வருடம் வரை டெல்லிக்கு எதிராஜிக்கு தவறாமல் கடிதம் போடுவாள். நன்றி தெரிவித்துக் கொண்டே இருப்பாள் ஒவ்வொரு கடிதத்திலும். அவளது ஓவிய திறமையை பள்ளியில் ஊக்கப்படுத்தி பல போட்டிகளில் பரிசுகள் வாங்கியதையெல்லாம் எழுதுவாள். திடீரென மாரடைப்பில் எத்திராஜின் அப்பா இறந்து போனதற்கு கூட மிகவும் வருத்தப்பட்டு ஒரு கடிதம் எழுதி இருந்தாள். 10ஆம் வகுப்பு படிக்கிற போது திடீரென அவள் பள்ளியிலிருந்து ஒரு நாள் தந்தி வந்தது. பள்ளிக்கூட உல்லாச பயணமாய் இரவு ரயிலில் திருச்சிக்கு போகிற போது வேடிக்கை பார்க்க கதவருகில் நின்ற பூங்கோதை காவிரி பாலத்தில் கால் தவறி விழுந்து ஆடி மாத வெள்ளத்தில் அடித்து கொண்டு போய்விட்டாள் என்று. எத்திராஜுக்கு அப்போதுதான் கல்யாணம் நிச்சயமாகி இருந்தது. பூங்கோதையை தன் தங்கையாய் கல்யாணத்தில் தாலி முடிக்க அழைத்து கொள்ளலாம் என நினைத்திருந்தான். சுசீலா அவளுக்கு பட்டுப்புடவையெல்லாம் வாங்கி வைத்திருந்தாள். இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வந்ததும் தாயும் மகனும் அலறி புடைத்து கொண்டு ஓடினார்கள். 1 வாரம் தேடியும் பூங்கோதை உடல் அகப்படவே இல்லையாம். புதைமணலில் சிக்கி உள்ளே போயிருக்கும் என்று முடிவு கட்டினார்கள். அவ்வளவுதான், பூங்கோதை என்பவளின் சரித்திரமே முடிந்துவிட்டது என நினைத்து பெருமூச்சு விட்டார்கள் சுசிலாவும் எத்திராஜும். அடுத்த ஒரு மாதத்தில் எத்திராஜுக்கு திருமணம் நடந்துவிட அவன் மனைவி மீராவுக்கு எந்த தலையிலும் நாட்டமும் இல்லை. சராசரி பெண்ணாக குடும்பம் நடத்த முடியவும் இல்லை. எத்திராஜ் பல சமயம் தூரிகையுடன் இருப்பதைக் கண்டு கோபம் வர அது ஹிஸ்டீரியாவில் கொண்டுவிட வீட்டில் எப்போதும் சண்டைதான், சச்சரவுதான். எத்திராஜ் வெறுப்பில் வரைவதையே நிறுத்திவிட்டான். தாயார் சுசிலாவுடனும் மீராவுக்கு ஒத்துப்போகவில்லை. நீயாவது அவளோடு சந்தோஷமாயிருப்பா, நான் காசி ராமேஸ்வரனு சுத்தப் போறேன் என்று சுசிலா புடவை புத்தகப் பையுடன் கிளம்பிவிட்டாள். காசி போகும் வழியில் பஸ் விபத்தில் இறந்து போனதாய் தகவல் வந்தபோது எத்திராஜ் நிலை குலைந்து போனான். ஆயிற்று. பல வருடம் கழித்து அரவிந்தன் பிறந்தான். அம்மாவைப் போல இல்லாமல் அவன் பாட்டியைப் போல வளர்ந்தான். அப்பாவின் மனதை அவன் புரிந்து கொண்டிருந்தான். அதனால்தான் நன்றிப்பா, உங்களோட சஷ்டி பூர்த்தியை கொண்டாட வேண்டாம்னு சொல்லிட்டீங்கப்பா. அம்மா மட்டும் உயிரோடு இருந்தால் ஜாம் ஜாம்னு கொண்டாடியிருப்பேன். ஆனால் அம்மா 35 வயசுலேயே கேன்சரில் போவாங்கன்னு யாரு நினைச்சாங்க? அப்பா, நேற்று உங்கள் பழைய ஓவியங்களை எல்லாம் பார்த்தேன். அதில் ஸ்ரீரங்கம் கோயில் சிற்பங்களை நீங்கள் அனுபவித்து வரைந்த விதமே சொல்கிறது உங்கள் மனம் அங்கேயே இருக்கிறதுன்னு. இதை நான் எப்பவோ செய்திருக்கணும். இப்போ உங்கள் 60வது பிறந்த நாளை முன்னிட்டு நீங்கள் தெற்கே சில கோயிலில் போயிட்டு வர ஏற்பாடு செய்துட்டேன். டெல்லியை விட்டு நாம் சென்னைக்கு வந்த இந்த ஒரு வருஷமாக நீங்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கீங்க. உங்கள் தாயாரின் படத்தை பார்த்து பார்த்து கண் கலங்குறீங்க. வயசான காலத்தில் நீங்கள் உற்சாகமாக இல்லை. நீங்கள் மறுபடி படம் வரைய ஆரம்பிக்கணும்ப்பா. அதுக்கு அரங்கன் கோயில் போய் வந்தா அது ஒரு உந்துதலாக இருக்கும். உங்களுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும். ஆஃபீஸ் வேலை காரணமாக நானும் கூட வர முடியாத சூழ்நிலை. நீங்கள் அவசியம் போய் வாங்கப்பா, மனம் ஆறுதலாகவும் இருக்கும் என்று ரயிலுக்கு டிக்கெட் வாங்கிய கையில் கொடுத்தான். எத்திராஜுக்கு எப்போதும் எதையோ இழந்தது போன்ற உணர்வாகவே இருந்தது. எவருடனான போட்டிக்காக நினைவுகளை அசை போடாமல் தனிமையில் உழந்து எதிலும் பற்றில்லாத நிலையில் இருக்கிறோம். ஜீவிதம் என்பது போட்டி அல்ல, சேர்ந்தும் சார்ந்தும் வாழ்வதே ஜீவிதம் என்று தோன்றியது. நல்ல நினைவுகள் என்பது வியர்க்கிற போது வீசுகிற காற்று மாதிரி, விரும்புகின்ற மனம் மாதிரி. வீணையை யாராவது போகிற போக்கில் மீட்டிவிட்டு போனால் வீசும் தெண்டலில் மெல்லிதாய் அதிர்வு கேட்டுக்கொண்டே இருப்பது போல மகனின் பேச்சு எத்திராஜை யோசிக்க வைத்தது. எத்திராஜ் புறப்பட்டு விட்டார். வெள்ளை கோபுர வாசலில் நுழைந்ததுமே பின்னோக்கி போன நினைவுகளை மணல் வெளியில் அடித்த காற்றின் ஸ்பரிசம் மீட்டு கொண்டு வந்தது. வலப்புறம் எதிரே சேஷராயர் மண்டபம் கண்ணில் படவும் அந்த இடத்தில் முன்பு திவாகருடன் நின்று ரசித்த சிற்பங்களையும் உடனே ஓவியம் வரைய மணல் வெளியில் உட்கார்ந்ததையும் நினைத்து கொண்டார். அப்படியே உடையவர் சந்நிதியில் உட்பிரகாரத்து ஓவியங்களில் மனதை செலுத்தினார். பாதி ஓவியங்கள் சிதிலமாகி இருந்தன. அரங்கனை தரிசிக்க கருட மண்டபம் வழியே உள்ளே புகுந்தார். தர்ம தரிசன வரிசையில் அரங்கனின் அன்பர்களோடு அன்பராய் கால் கடுக்க நின்று பின் கியூ நகர்ந்து சென்றதில் கடைசியாய் கண்குளிர அரங்கனை தரிசித்துக் கொண்டார். தங்க விமானத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டார். கிளிமண்டபம் வழியே வெளியே வந்தார். தாயாரை சேவித்த ரங்கவிலாச கடைகளை நோட்டமிட்டபடி உள் ஆண்டாள் சந்நிதியை நெருங்கினார். சந்நிதி உள்ளடங்கி இருந்தது. ஆண்டாள் அரங்கனுடன் ஐக்கியமாகும் வரை பிரவாகமாய் பொங்கினாள். மேகத்தை, மழையை, மயிலை, குயிலை என்று அனைத்தையும் அரங்கனின் காதலுக்கு தூதிவிட்டாள். அவன் கோயில் வந்த பிறகு அவனுக்கு உடையவளானதும் சந்நிதியின் உள்பக்கமாய் அடங்கி அமைதியாய் இருக்கிறாள். ஆழ்வார்களில் ஆண்டாள் சந்நிதிக்கு மட்டுமே இத்தனை பெரிய வெளிவாசல். எத்திராஜ் சென்றது வார நாள் ஆனதால் வெளிவாசலில் அதிகம் கூட்டம் இல்லை. அதனாலேயே அமைதியாய் அனைத்தையும் ரசித்து ஆழ்ந்து அனுபவித்து பார்த்தபடி வந்தவருக்கு ஆண்டாள் சந்நிதி நுழைவாயிலில் மெல்லிய குரலில் பாசுரம் கேட்கவும் நின்றார். பாரமாய பழவினை பற்றறுத்து இணைத்தன், வாரமாக்கி வைத்தான், வைத்ததென்று என்னுள் புகுந்தான். குரல் வந்த திசையை பார்த்தார். அங்கே சிறு மர ஸ்டூலில் மூங்கில் கூடையை வைத்து அதில் பரவி இருந்த உதிரி பூக்களை வாழை நாரினால் குனிந்த தலை நிமிராமல் தொடுத்து கொண்டிருந்த அந்த பெண்மணியை நெருங்கினார். பூக்காரம்மா, நல்ல பாசுரம் சொல்றீங்களேம்மா, காதுக்கும் இனிமை, ஆழ்வார் பாசுர வரிகள் மனசுக்கும் இனிமை என்றார். கோர மாதவம் செய்தலன் கொல் என்று பாடிக்கொண்டே வந்த அந்த பெண்மணி சட்டென பாட்டை நிறுத்திவிட்டு நிமிர்ந்தாள். 50 வயது இருக்கலாம். மெலிந்த உடல்வாகாய் தெரிந்தது. அரக்கிலும் மஞ்சளிலுமாய் கட்டம் போட்ட நூல் புடவையை தோளோடு இழித்து போட்டி இருந்தாள். நரைத்த அடர்த்தியான சுருட்டை தலைமையிலே அழுந்த வாரி கொண்டே போட்டிருந்தாள். நெற்றியில் சிவப்பு நிறத்தில் நீளத் திலகம், மருவும் கனகாம்பரமும் மல்லிகையும் சேர்த்து கட்டிய பூச்சரத்தை கையில் எடுத்தவள் பூவேணுமா சாமியே என்று கேட்டாள். வயதானாலும் துருதுரு வென்றிருந்த அந்த விழிகளை பார்த்த எத்திராஜ் சட்டென அதிர்ந்தார். அதற்குள் அவளும் அவரை கூர்ந்து பார்த்துவிட்டு அண்ணே, எத்திராஜ் அண்ணனா என்று தழுத்தழுத்த குரலில் கேட்டாள். பூங்கோத, நீயா என்று சந்தேகமும் வேப்பமாய் கேட்கும் போதே குப்பினை உயர்த்தது எத்திராஜுக்கு. அதே குரல், அதே முகம். எத்தனை வருடமானால் என்ன, நெஞ்சில் பதிந்த சில முகங்களின் நினைவு வற்றுவதே இல்லைதான். பூங்கோத, நீ இறந்துட்டதா? குழப்பமும் திகைப்புமாய் எத்திராஜ் கேட்டார். பூங்கோதை பூச்சரத்தை கூடையில் போட்டுவிட்டு எழுந்து நின்று கை குவித்தாள். கண்கள் கலங்க ஆரம்பித்தன. கை நடுக்கத்தை மறைத்தபடி பேச ஆரம்பித்தாள். அண்ணே, எத்தனை சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாண்ணே, நன்றி மறந்தவளா நான் உயிரை விட்டுடுவேணும்னு நினைச்சேன். நல்ல வேளை என்னை அரங்கன் என்னை அந்த பாதகத்திலிருந்து காப்பாத்திட்டான். நான் இறந்துட்டதா ஊர் உலகம் நம்பினதை நீங்களும் நம்பியிருப்பீங்க. ஆனா அன்னைக்கு சுற்றுலா போன ரயிலில் பாதி ராத்திரி அந்த பள்ளி டிராயிங் மாஸ்டர் என்கிட்ட தவறா நடக்க வந்தாரு. அதுக்கு முன்னாடி பல தடவை அவர் பள்ளிக்கூட ஹாஸ்டல்ல தனியா என்னை பார்க்க வந்தப்பெல்லாம் நான் அவரை எச்சரிச்சிருக்கேன். ஆனா அவருக்கு நான் அனாதை, கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியம். அரசியலில் செல்வாக்குள்ள மனுஷன் ஒருத்தர்கிட்ட நான் தாசியா போகணும்னு மிரட்டினாரு. திட்டம் போட்டு தனக்கு சாதகமான சூழ்நிலையை ரயிலில் ஏற்படுத்திட்டு என்னை நெருங்க வந்தாரு. அப்போதான் நான் ஒரு முடிவெடுத்தேன். அரங்கன் காலடியில் போய் சேர்ந்துடலாம்னு அந்த அயோக்கியனிடம் தப்பிக்க வேற வழி தெரியாம காவேரியில பாய்ஞ்சிட்டேன். ஆனா காவேரி என்னை கொண்டு போய் ஒரு நல்லவர் கையில ஒப்படைச்சிட்டா. ஆமா, அந்த நடு இரவுல காவிரியின் மறுக்கரையில் அதன் அழகை ரசித்து கவிதை பாடிக்கொண்டிருந்த ஒரு காஷ்மீரத்து மனிதர் நான் மிதந்து வருவதை பார்த்து நீர்ல பாய்ஞ்சு என்னை காப்பாத்தினார். பக்கத்துல ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்த்து என் உயிரை மீட்டார். அவர்கிட்ட நான் நதியில் குதித்த காரணத்தை சொன்னேன். என்னால திரும்ப சென்னைக்கு போக முடியாத நிலைமையை விவரிச்சேன். என்னை அவர் ஓசைப்படாமல் காஷ்மீருக்கு கூட்டி போனார். அன்பான குடும்பம் அவருடையது. அங்கே நான் அவருக்கு இன்னொரு மகளா வளர்ந்தேன். பூ என்ற புனைப்பெயரில் சித்திரங்களை வரைந்தேன். வெளிநாட்டிலெல்லாம் என் சித்திரங்கள் விலை போச்சு, நிறைய சம்பாதித்தேன். அந்த காஷ்மீரத்து மனிதர் 8 வருஷம் முன்னாலே இறந்ததும் அந்த குடும்பத்திடம் விடை பெற்று இங்கே திரும்பி வந்தேன். அண்ணா, உங்க டெல்லி வீட்டு முகவரி எல்லாம் நினைவில் இல்லாம போயிட்டது. மேலும் நான் இறந்துட்டதா எல்லோரும் நினைச்சிட்டு இருக்கிறதை மாத்தி குழப்பம் உண்டாக்க வேண்டாம்னு நினைச்சேன். ஆனால் உங்களுக்கு நான் ஏதோ துரோகம் செய்துட்டதாகவே உறுத்தல் இருந்தது. உயிர் போறதுக்குள்ள என்னைக்காவது உங்களை சந்திக்க அரங்கன் வாய்ப்பளிப்பான்னு நம்பித்தான் உங்களை நான் முதலில் சந்திச்ச இதே இடத்தில் உட்கார்ந்திருக்கேன். நிதானமாய் பேசினாலும் உணர்ச்சிகரமான நீண்ட நேரம் பேசியதில் பூங்கோதைக்கு மூச்சு இறைத்தது. இன்ப அதிர்ச்சியில் எதுவும் பேச இயலாதவராய் எத்திராஜ் அமைதியாய் அப்படியே நின்றார். கோபமா அண்ணா என் பேர்ல? இல்லேம்மா, என்ன பேசுறதுன்னே தெரியல என்றவர் அவள் கழுத்தில் திறந்த மஞ்சள் சரட்டை பார்க்கவும் பூங்கோதை மெலிதாக சிரித்தாள். அண்ணா, இது அந்தரங்கத்தாலி. ஆமாம், அந்த டிராயிங் மாஸ்டர் அன்னைக்கு யார் யாருக்கோ தாசியா இருக்க சொல்லி மிரட்டினான். நான் என்னைக்கும் அரங்கனுக்குத்தான் தாசி. அரங்கனையே மானசீக புருஷனாய் நினைச்சு நானே எனக்கு ஒரு பாதுகாப்பாய் தாலியை கட்டிக்கிட்டேன். பூங்கோதை இப்படி சொல்லி முடிக்கவும் யாரோ 2 இளைஞர்கள் அங்கே வந்தார்கள். குறிந்து ஏதோ ஃபைலை திறந்து காட்டி அவளிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டார்கள். அவர்களிடம் பூங்கோதை எத்திராஜை தான் முதலில் சந்தித்தது முதல் எல்லாவற்றையும் சொல்லி அவரை அறிமுகப்படுத்தினாள். உடனே அவர்கள் எத்திராஜை பார்த்து பணிவுடன், ஐயா, டவுன்ல இருக்கிற நம்ம எத்திராஜ் அனாதை இல்லம், சுசிலாமா ஓவியப்பள்ளி ரெண்டையும் நீங்க அவசியம் வந்து பார்த்து போகணும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எத்திராஜ் சட்டென பூங்கோதையை ஏறிட்டு பார்க்க அவள் புன்னகையை பதிலாக்கி அமைதியாய் நின்றாள். ஓவியப்பள்ளியை பார்ப்பது மட்டுமல்ல பூங்கோதை, இனிமே என் பணி அங்கேதான் என்ற எத்திராஜின் முகத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு சிரிப்பு மலர்ந்தது. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், போஸ்டன்.